ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 17-22 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது, எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவை பின்பற்ற விரும்பும் ஒவ்வொருவரும் அவரை போல பிறருக்காக தங்களை இழக்க முன்வர வேண்டும். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் பிறப்பு விழாவை மகிழ்வோடு நேற்று நாம் கொண்டாடினோம். இன்று ஒரு கோரமான இறப்பை கொண்டாடுகின்றோம். முதல் மறைசாட்சியாக தன் இன்னுயிரை ஈந்த புனித ஸ்தேவானனுடைய இறப்பை நாம் கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பிறப்பு அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகின்றது. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அழுது கொண்டேதான் பிறக்கும். ஆனால் அந்த குழந்தையின் நிமித்தம் அந்த குடும்பத்தில் இருப்பவர் அனைவருமே மகிழ்ச்சி அடைகின்றனர். காரணம், கடவுள் அவர்கள் மேல் அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், வெளிப்படுத்துவார்கள். ஆக இந்த பிறப்பு என்பது ஒரு கொண்டாட்டம். பிறந்த நாள் விழா வருகின்ற பொழுது நாம் நம்முடைய பிறப்பை நினைவு கூர்ந்து மகிழ்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு வருடத்தை எனக்கு கூடுதலாக கொடுத்திருக்கிறார் என்று நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் அகமகிழ்கிறோம். ஆக பிறப்பை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். ஆனால் இறப்பை கொண்டாட முடியுமா? நம்மோடு வாழ்ந்து, நம்மோடு உறவாடி, நம்மோடு உரையாடி, தம் அன்பை நமக்கு காட்டினவர்கள் இறந்து போகின்ற பொழுது நம்மால் அந்த இறப்பை கொண்டாட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. காரணம், அவர் இல்லை என்கின்ற அந்த எண்ணம், அவர் விட்டு சென்ற அந்த வெற்றிடம் நம்மை வேதனைக்குள்ளாக்கும். எனவே நம்மால் இறப்பை கொண்டாட முடியாது. நாம் கொண்டாடவும் தயாராக இல்லை, அந்த இறப்பை பற்றி சிந்திக்கவும் நாம் தயாராக இல்லை. ஆனால் அன்புக்குரியவர்களே, இறப்பை தைரியமாக சந்தித்தவர்கள் இந்த புவியில் ஏராளமாக இருக்கின்றனர். அதில் ஒருவரை தான் இன்றைய நாளில் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம், புனித ஸ்தேவான் அவர்கள். திருத்தூதர் பணிகள் 6, 7, 8 ஆகிய 3 அதிகாரங்களிலும் இவருடைய வாழ்க்கை தெல்ல தெளிவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அங்கு எவ்வாறு இயேசுவினுடைய பணியை அவர் செய்தார், எவ்வாறு இயேசுவுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுப்பதற்காக முன்வந்தார் என்பதை நாம் அங்கு பார்க்கிறோம். நாம் வாழும் இந்த சமூகத்திலும் அன்புக்குரியவர்களே, தாங்கள் கொண்ட கொள்கைகளுக்காக, சமூகத்தின் தீமையை எதிர்த்து போராடியதற்காக, சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காக, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்ததற்காக பலர் இறந்திருக்கிறார்கள், இறப்பை சந்தித்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே இயேசுவை அறியாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு காட்டிய அந்த விழுமியங்களை தங்களுடைய வாழ்வாக்கி கொண்டவர்கள் தான் இவர்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவை மீட்பராக இயேசுவின் வழியிலே வாழ வேண்டுமென்று அவரை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் அவரை போல, இயேசுவை போல, ஸ்தேவானை போல பிறருக்காக வாழ்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? நான் திருமுழுக்கு பெற்றுவிட்டேன், ஞாயிறுதோறும் தவறாமல் கடன் திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கின்றேன், திருவிழா காலங்களில் நான் பாவ சங்கீதனம் செய்து கொண்டிருக்கிறேன், இது போதாதா என்று கேட்டால் அன்புக்குரியவர்களே, இது தேவைதான், ஆனால் போதாது. இயேசுவின் வழியை பின்பற்ற வேண்டுமென்றால் இது நமக்கு ஒரு வழிகாட்டிதான். அந்த வழியிலே நாம் சென்று இயேசு காட்டக்கூடிய அந்த மதிப்பீடின்படி வாழ்கின்ற பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர்களாக மாற முடியும். இயேசு காட்டிய வழியில் நாம் எப்படி நடக்க முடியும் என்றால், நம்மை முழுவதுமாக இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 9:23 நாம் பார்க்கிறோம், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு கூறுகிறார். இயேசுவை பின்பற்றுவதற்கு இங்கு 3 காரியங்கள் கொடுக்கப்படுகின்றன. 1, இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னலம் துறக்க வேண்டும். 2, இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் சிலுவையை நாள்தோறும் சுமக்க வேண்டும். 3, இவை அனைத்தையும் செய்தால்தான் நாம் இயேசுவை பின்பற்ற முடியும். 3, இயேசுவை பின்பற்றுவது. 1, தன்னலத்தை நாம் துறப்பது. தன்னலம் என்றால் நமக்காக மட்டும் வாழ்வது. அன்புக்குரியவர்களே, நமக்காக நாம் வாழக்கூடாதா? என்னுடைய சொந்த தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடாதா என்று நீங்கள் கேள்வி எழுப்பினால், நமக்காக வாழ வேண்டும், வாழ்வது அவசியம், ஆனால் நமக்காக மட்டும் வாழக்கூடாது என்பதை தான் நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன். இயேசுவின் பிறப்பு இதை தான் நமக்கு சுட்டி காண்புகின்றது. கடவுள் மனிதனாக பிறக்கிறார். கடவுள் என்கின்ற அந்த தன்மையிலிருந்து அவர் தன்னுடைய தன்மையை துறக்கிறார், துறந்து தன்னுடைய நிலையை இழக்கிறார், இழந்து மனிதனாக பிறக்கிறார். மனிதனாக பிறந்து கடவுளுடைய பணியை செய்து கொண்டிருந்த பொழுது பிறருக்காக தன் இன்னுயிரை கொடுப்பதற்காக எருசலேமை நோக்கி பயணிக்கிறார் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கலாத்தியர் 2:20 புனித பவுல் மிக அருமையாக கூறுகிறார், இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று கூறுகிறார். இந்த வார்த்தையை அவர் எவ்வாறு சொல்ல முடிந்தது என்றால், அன்புக்குரியவர்களே, புனித பவுல் தன்னலத்தை துறந்தவராக இருக்கிறார், தன் நிலையை துறந்தவராக இருக்கிறார், இயேசுவை ஆடையாக அணிந்து கொண்டவராக இருக்கிறார். எனவேதான் நான் அழிய வேண்டும், இயேசு என்னுள் வாழ வேண்டும் என்கின்ற அந்த புரிதலிலே, இனி வாழ்பவன் நான் அல்ல, இயேசுதான் என்னுள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மிக தெள்ள தெளிவாக தன்னுடைய வாழ்வின் அனுபவத்திலிருந்து அவர் வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, எனவேதான் பவுல் பிறருக்காக தன்னுடைய வாழ்வை கையளிக்க முன்வர முடிந்தது. 2, சிலுவையை நாள்தோறும் சுமப்பது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அனைவருமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், எந்த ஒரு துன்பமும் எங்களை வாட்டி வதைக்கக்கூடாது என்கின்ற அந்த மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லதுதான். இயேசுவும் தன்னுடைய பிறப்பின் வழியாக அதை தான் வெளிப்படுத்துகிறார். வானதூதர் இடையர்களுக்கு கூறின வார்த்தைகளை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். லூக்கா நற்செய்தி 2:11 மானதூதர் இடையர்களை பார்த்து, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கூறுகிறார். ஆக கடவுள் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர், தன்னுடைய மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். ஆனால் அந்த மகிழ்ச்சியை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவினுடைய பாதையை பின்பற்ற வேண்டும். எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று நம்முடைய மகிழ்ச்சியை பணத்திலும் பதவியிலும் தேடிக்கொண்டிருந்தோம் என்றால், நம்முடைய மகிழ்ச்சியை புகழுக்காக நாம் அர்ப்பணித்து கொண்டிருந்தோம் என்றால், மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் அது காணல் நீரை போல்தான் இருக்கும். மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று அதை நோக்கி நாம் செல்லுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி அங்கு இருக்காது. காரணம், நாம் கடவுள் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை தேடுபவர்களாக இல்லை. நமக்கு எது மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ, நமக்கு மகிழ்ச்சி எது கொடுக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோமோ, அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு கிடைப்பது நிறைவான மகிழ்ச்சி அல்ல. அன்புக்குரியவர்களே, இயேசு காட்டக்கூடிய மகிழ்ச்சி எதிலிருந்து பிறக்கிறது என்றால், துன்பத்திலிருந்து பிறக்கிறது. இந்த துன்பம் நாம் செய்யும் பாவங்களின் வழியாக வருகின்ற துன்பம் அல்ல. மாறாக, இயேசுவுக்காக வாழும் பொழுது, இயேசுவின் மதிப்பீடுகளுக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்ற பொழுது வருமே அந்த துன்பம் தான். அன்புக்குரியவர்களே, அந்த துன்பத்தில் தான் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அந்த துன்பம் தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதை தான் இயேசு இந்த நாளில் நமக்கு கூறுகிறார். இன்றைய நற்செய்தியிலும் இதை தான் நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 10:22 இயேசு தன்னுடைய வார்த்தைகளில் கூறுகிறார். பாருங்கள், என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். எல்லாரும்னா மேலே பார்க்குறோம், யூத சங்கங்கள், தொழுகை கூடங்கள், சமூகம் மட்டுமல்ல குடும்பத்திலும் அந்த வெறுப்பு இருக்கிறது என்பதை தான் நாம் பார்க்கிறோம். கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் உங்களை வெறுப்பார்கள். தந்தையர் பிள்ளைகளையும் பிள்ளைகள் தந்தையரையும் கொள்வதற்காக ஒப்புக்கொடுப்பார்கள் என்று இந்த நற்செய்தியிலே இயேசு கூறுகிறார். ஆக இந்த துன்பம் எதனால் வருகிறது? அவர்கள் செய்த பாவத்தினால் அல்ல. அன்புக்குரியவர்களே, மாறாக இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று ஒரு விழுமியங்களை அவர்களுக்கென்று தேர்ந்து கொண்டார்களே, அவர்களுக்கு தான் இந்த துன்பம் வருகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்காக துன்பங்களை சுமக்க நாம் முன்வருகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகதம் 3:5 இறை வார்த்தைகள் 5-9 புனித பவுல் கூறுகிறார், தான் அனைத்தையும் இழந்து விட்டேன். யாருக்காக இழந்து விட்டேன்? ஆண்டவர் இயேசுவுக்காக இழந்து விட்டேன். அந்த இழப்பை அவர் எவ்வாறு பார்க்கிறார் என்றால், அந்த இழப்பு அனைத்தையும் இயேசுவுக்காக இழக்கிறேன், அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று கூறுகிறார். ஆக இயேசுவுக்காக வாழ்பவர்கள்தான் அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ள ஆண்டவர் வலிமையை கொடுப்பார். இயேசுவுக்காக வாழ துடிப்பவர்கள்தான், இயேசுவுக்காக தங்களுடைய இன்னி உயிரை கொடுக்க முன்வருகிறவர்கள்தான், இயேசுவுக்காக பிற தியாகத்தை செய்ய முன்வருகின்றவர்கள்தான் இயேசுவினுடைய பாதையிலே நடக்கக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4:11-13 உள்ள இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கின்றோம், புனித பவுல் எல்லாவற்றையும் செய்ய தன் ஆற்றல் பெற்றிருப்பதை கூறுகிறார். எல்லாவற்றையும் அவரால் எப்படி செய்ய முடிந்தது? அவரால் பசியாக இருக்க முடிந்தது, நிறைவோடு வாழ முடிந்தது. எல்லா நிலைகளிலும் அவர் இயேசுவினுடைய பணியை செய்ய முடிந்தது. ஏனெனில் அவர் கூறுகிறார், என்னை வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு அனைத்தையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று. ஆக கடவுளுக்காக அவர் பணியை செய்ய முன்படுகின்ற பொழுது அங்கு துன்பங்கள் வேதனைகள் இருக்கின்றன. அந்த துன்பத்திலும் வேதனையிலும் என்னை வழிநடத்தக்கூடியவர் என்னோடு இருக்கிறார், என்னை காப்பாற்றக்கூடியவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு வலுவூட்டக்கூடியவர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே தன்னுடைய பயணத்தை தொடர்வதாக நாம் புனித பவுலை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் இந்த துன்பத்தை ஏற்பதற்கு மனம் வருகின்றதா, அல்லது துன்பத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு தான் மனம் வருகிறதா என்று சிந்தித்து பார்க்க நாம் அனைவரும் இன்று நாளிலே அழைக்கப்படுகிறோம். 3வதாக, இயேசுவை பின்பற்றுவது. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம். இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் தன்னலத்தை நாம் துறக்க விரும்பவில்லை என்றால், நம்முடைய சிலுவையை நாள்தோறும் சுமந்து செல்வதற்கு நமக்கு மனம் இல்லை என்றால், நம்மால் இயேசுவை பின்பற்ற இயலாது. ஏனெனில் தன்னை பின்பற்றுவோர் இத்தகையோராய் இருக்க வேண்டும் என்பதை தான் இயேசு விரும்புகிறார். எவர் ஒருவர் தன்னை முழுவதுமாக இழக்க முன்வருகிறாரோ, எவர் ஒருவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற விரும்புகிறாரோ, அவர் மட்டும்தான் இயேசுவினுடைய சீடராக இருக்கிறார் என்பதை நாம் நற்செய்திகளில் வாசிக்க கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 14:28-33 வரை உள்ள இறை வார்த்தைகளில் இயேசு தன்னுடைய சீடர் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய சீடர் யார் என்பதை மக்களுக்கு அறிவிக்கிறார். ஒரு சிறிய ஓமையின் வழியாக கூறுகிறார். கோபுரம் கட்ட விரும்பக்கூடியவர் முதலிலே அமர்ந்து அதற்கான பொருள் வசதி இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்கவில்லை என்றால் பாதியிலே அந்த கோபுரம் கட்டப்படாமல் நிறுத்தி வைக்கப்படும். இரண்டாவதாக அவர் கூறுகிறார், போர் தொடுக்கக்கூடியவன் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய படைவீரர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், தன்னுடைய எதிரி படைவீரர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், தன்னுடைய படைவீரர்களை கொண்டு அவர்களை தாக்க முடியுமா என்கின்ற சிந்தனைகளை எல்லாம் அவர் வகுத்து கொண்டால்தான் அந்த போரை அவர் நிறைவோடு செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். அப்படி அவர் செய்ய தவறினார் என்றால் இவர் தோற்று போவார். ஆக இரண்டையும் சொல்லிவிட்டு ஆண்டவர் இயேசு கூறுகிறார், என்னுடைய சீடனாக நீ இருக்க வேண்டுமென்றால், என்னுடைய சீடனாக நீ வாழ வேண்டுமென்றால் தன்னலத்தை துறந்து வா, என்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு நீ என்னை பின்பற்றி வா என்று கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் புனிதர் புனிதர் ஸ்தேவான் இதை தான் செய்தார். அந்த மூன்று அதிகாரங்களிலே மட்டும் வரக்கூடிய அந்த ஸ்தேவான் தன்னுடைய வாழ்வை இழக்கிறார். ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக முன் வருகிறார். அங்கு இருந்த மக்கள், அங்கு இருந்த தலைமை குருக்கள், அங்கு இருந்த ஆதிக்க வர்க்கத்தினர் அனைவரும் அவரை பழிக்கின்றனர், பற்களை நரநரவென்று கடிக்கின்றனர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இருந்தாலும் அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவராக கடவுளை முன்னிறுத்துகிறார். இதோ நான் கடவுளை காண்கின்றேன், அவருடைய வலது பக்கத்திலே இயேசுவை காண்கின்றேன் என்று தன்னுடைய தரிசனத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். தான் பெற்ற அந்த அனுபவத்தை பிறருக்கு கொடுக்கிறார். அந்த அனுபவத்தை கொடுத்ததன் விளைவு என்ன நடந்தது? கல்லால் எறிந்து கொள்ளுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் இந்த ஸ்தேவான் கூற வருவது என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்காக நீங்கள் வாழ வேண்டுமென்றால் உங்களை முழுவதுமாக இழக்க வேண்டும். இயேசுவுக்காக வாழ வேண்டுமென்றால் சிலுவையை நாள்தோறும் சுமந்து பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொண்ட நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை கொண்டு மட்டும் வாழ்ந்து விடலாம். அது எளிது. அன்புக்குரியவர்களே, 10:1, 11, 10:4 என்று கூறுவார்கள். அதே போல் நாம் வாழ்ந்து விடலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாக வாழ இயேசுவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இயேசுவை பிரதிபலிக்க வேண்டுமென்றால் அவர் காட்டக்கூடிய பாதையிலே நாம் நடக்க வேண்டும். அவர் காட்டக்கூடிய பாதை இன்றைய நாளில் நாம் சிந்தித்தது தான் அன்புக்குரியவர்களே, தன்னலம் துறக்க வேண்டும், சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். இதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? தயாராக இருந்தோமென்றால் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய கிறிஸ்தவர்கள். தயாராக இல்லை என்றால், அதற்கு மனம் வரவில்லை என்றால் நாம் பெயரளவில் தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். இயேசுவை பின்பற்ற விரும்பும் ஒவ்வொருவரும் அவரை போல பிறருக்காக தன்னை இழக்க முன்வர வேண்டும்.